வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
டிரான்ஸ்வல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகிற நேயர் ஒருவரின் கடிதத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் வார்த்தை உடம்புக்கு ஆரோக்கியமும் நிம்மதியும் சமாதானமும் பலனும் திட நம்பிக்கையும் தைரியமும் புத்துணர்ச்சியும் உண்மையாய் நடக்கவும் உதவுகிறது. என் குடும்பத்தில் நான் மட்டுமே ரட்சிக்கப்பட்டுள்ளேன். எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு நேருடைய கடிதமாயிருந்தாலும் இதே கருத்துள்ள பல கடிதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று வருகிறோம். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய வார்த்தைகளை முறையோடு கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கருத்துடனும் ஜெபத்துடனும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிற இதுபோன்ற ஒவ்வொரு நேயர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பங்களிலே தனிப்பட்ட முறையிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்ற பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்து வருகிற எங்கள் நேயர்கள் எல்லாருடனும் சேர்ந்து இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாற, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறியும் அறிவுக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற உடைய பிள்ளைகள் வார்த்தையிலேயும் வாழ்க்கையிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். சாட்சி பகர வேண்டிய நேரத்திலே தாழ்மையோடும் தைரியத்தோடும் சரியானபடி உம்முடைய அன்பை எடுத்து கூற நீரே அவர்களுக்கு உதவி செய்தும். இப்பொழுது அவர்கள் குடும்பங்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் அறிவுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் தாமே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பரே, நீர் அநேகரை இவ்விதமாய் ரட்சிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனம் இந்த குடும்பத்திலேயும் உண்மையாகட்டும். ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்க அவருடைய இருதய கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிதாவே, நீரென்றும் தந்தை, இயேசுவே நீரென்றும் இரட்சக, ஆவியே என் தேற்ற வாழனே, அறிவே என் ஆத்துமாவில். பிதாவே நீரென்றும் தந்தை, இயேசுவே நீரென்றும் தேற்ற வாழனே, அறிவே ஆத்துமாவில்.
அருமையான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 கொரிந்தியர் 4:2 வரை சிந்தித்தோம். மகிமையான ஊழியத்தை பெற்றிருக்கிறவர்கள் இரக்கம் பெற்றிருப்பதனாலே சோர்ந்து போக தேவையில்லை. ஊழியக்காரர்கள் அந்தரங்கமான காரியங்களை வெறுத்து தந்திரமாக நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை சத்தியம் என்று பிரசங்கிக்கவே தேவன் அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உத்தமமாய் வாழ்வதும் மிக அவசியமானது. 2 கொரிந்தியர் 4:3-4 பாருங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இங்கே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த காலங்களின் தேவன் பிசாசானவனே. அவனே இந்த உலகத்திலே எல்லா கேளிக்கைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறான். மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசமாயிராதபடி அவனே அவருடைய கண்களை குருடாக்குகிறான். சுவிசேஷத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று யாராவது சொல்ல நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? சுவிசேஷம் எனக்கு புரியவில்லை, நான் என்னுடைய வாழ்க்கையிலே பலமுறை இதை கேட்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதே புரியவில்லை என்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? பிசாசானவன் அவருடைய கண்களை குருடாக்கியிருக்கிறான். ஒளியானது பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அந்த ஒளியை அவர்கள் பார்க்க முடியாதபடி பிசாசானவன் அவிசுவாசிகளின் கண்களை குருடாக்கிக் கொண்டிருக்கிறான். சுரங்க மண்டிலே ஒரு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. ஒரு கூட்டம் ஜனங்கள் பூமிக்குள்ளே அடைபட்டு விட்டார்கள். பின்னர் விடாமுயற்சியினாலே வெளியே இருந்து உள்ளே வந்து காப்பாற்றும்படியாக பாதையை திரும்ப தோண்டினார்கள். அப்படி வழி உண்டாக்கி ஒரு பிரகாசமான மின்சார விளக்கையும் கொண்டு வந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அதிலே விபத்து நேரத்திலே உள்ளே இருந்த ஒரு ஊழியர், இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு பாதையை சரி செய்தீர்கள், ஒரு விளக்கை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாமே என்று கேட்டாராம். அப்பொழுது எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த வெடி விபத்திலே அவனுடைய பார்வை போய்விட்டது. விளக்கை அவன் பார்த்துக் கொண்டிருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இன்று இதைத்தான் பிசாசானவன் அநேகருடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் சிலர் சொல்வார்கள், வேதத்திலே உள்ள காரியங்களை என்னால் விசுவாசிக்க முடியவில்லை, ஏன் என்று தெரியவில்லை ஆனால் என்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். இதற்கு மனிதனுடைய இருமாப்பும் அறியாமையுமே காரணம். உண்மையான பிரச்சனை என்ன என்று தெரியுமா? விசுவாசிக்க முடியாத காரியங்கள் வேதத்தில் இல்லை, பிரச்சனை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவம். வேதவசனம் அந்த பாவத்தை கண்டிக்கிறது, அந்த மனிதன் அதை விசுவாசிக்க விரும்பவில்லை. இன்று பலருடைய வாழ்க்கை இவ்வாறுதான் இருக்கிறது. பிரச்சனை வேத புத்தகத்திலே இல்லை, தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தான் இருக்கிறது. நீங்கள் பாவத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் தொடர்ந்து நீங்கள் பாவத்திலேயே வாழலாம், ஆனால் நஷ்டம் உங்களுக்குத்தான். அதே வேளையிலே நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே திரும்பலாம். என்னால் திரும்ப முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் விரும்பினால், மனம் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே திரும்பலாம். எந்த ஒரு நேரத்திலே ஒரு மனிதன் தன்னை பாவியாக பார்த்து, என்னுடைய பாவத்தை நான் விட்டுவிட விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிறானோ, அந்த நேரத்திலேயே அவன் ரட்சிக்கப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தையே வெளிச்சம். வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதை விட, வேத வசனங்களை குறை சொல்வதற்கு முயற்சிப்பதை விட, தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய பாவத்தை குறித்து நீங்கள் ஏன் பேசக்கூடாது? அப்படி செய்யும்பொழுது விசுவாசிப்பது எளிதானதாயிருக்கும். சர் ஐசக் நியூட்டனை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவருக்கு ஞானம் கிடையாது, அறிவு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. பெரிய ஒரு விஞ்ஞானி. குறிப்பிடத்தக்க திறமை இல்லை என்று யாரும் அவரை குறித்து பேச முடியாது. அவரிடத்தில் வந்த ஒரு மனிதன், சர் ஐசக், ஒரு சிறு பிள்ளை வேதத்தை நம்புவதைப் போல நீங்கள் நம்புவதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கூறினாராம். வேத புத்தகத்தில் உள்ள பல வாக்கியங்கள் எனக்கு எந்த அர்த்தத்தையும் கொடுக்க முடியவில்லை, என்னால் அதை நம்ப முடியவில்லை, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினானாம். இதற்கு ஐசக் நியூட்டன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? சில வேளைகளிலே என்னுடைய அறைக்குள்ளே வந்து மெழுகுவர்த்தியை அணைக்கும் மூடி அதன் மேலே இருக்கும்பொழுது மெழுகுவர்த்தியை நான் பற்ற வைக்க முயற்சித்திருக்கிறேன். அந்த தீயை அணைக்கும் மூடியை எடுத்த பின்னர் தான் அந்த மெழுகுவர்த்தியை என்னால் கொளுத்த முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் அந்த மூடியானது பாவத்தின் மேலே உங்களுக்கு இருக்கிற ஆசைதான் என்று நினைக்கிறேன். எனவேதான் வெளிப்படையாக என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று கூறினாராம். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். உங்களை குறித்து உங்களுக்கே வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் முகப்பிரகாசத்தை, மகிமையை உங்களுக்கு அவர் காட்டுவதை குறித்து மகிழ்ச்சி அடைவார் என்று கூறியிருக்கிறார். சர் ஐசக் நியூட்டன் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, அவர் சிறந்த ஒரு பிரசங்கியார். ஜனங்கள் ஏன் விசுவாசிக்கிறதில்லை? பிசாசானவன் அவருடைய கண்களை குருடாக்கியிருக்கிறான். இது மகிமையான ஒரு சுவிசேஷம். ஏன் இது மகிமையானது? இது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துவதனாலேயே இது மகிமையான சுவிசேஷம். ஆனால் இந்த மகிமையைத்தான் மனிதர்கள் பார்க்க விரும்பவில்லை. 2 கொரிந்தியர் 4:5, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்பொழுது நீங்களும் நானும் உதவியற்றவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் இதை எதிர்க்கும் ஒரு எதிரி இருக்கிறான். அவன் மக்களுடைய மனதை மூடி வைத்து விடுகிறான். 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோண்டப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பவுலப்போஸ்தலன், தேவன் உலகத்தை சிருஷ்டித்த ஒளியை உண்டாக்கிய காலத்திற்கு கடந்து செல்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு எப்பொழுது நடைபெற்றது? இந்த காலகட்டம் நமக்கு தெரியாது. சிலர் சொல்வார்கள், தேவன் 4004 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உலகத்தை படைத்தார் என்பார்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தை தேவன் நமக்கு தரவில்லை. தேவன் நித்தியத்தின் தேவனாயிருக்கிறார். மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர் இருக்கிறார், நித்திய காலமாயிருக்கிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக படைத்துவிட்டார். அவர் உண்டாக்கிய வான மண்டலத்திலே ஏதோ நடைபெற்றிருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ணமான சிருஷ்டிப்புக்கு ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் ஆதியாமம் 1 அதிகாரத்திலே தேவன் அதற்குள்ளே தலையிடுகிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பின்னர்தான் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார்? ஆதியிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்கிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அன்று உலகத்தின் மேலே தண்ணீரின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தது போல இப்பொழுது ஆத்மாவின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே உணர்வுகளை உண்டு பண்ணும்படியாக அவர் உள்ளே வருகிறார். பின்னர் நம்மை மறுபிறப்படைய செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நற்செய்தியின் மொழியானது தேவனுடைய ரூபமாயிருக்கிறபடினாலே நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். இதன் விளைவாக நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். இதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது, பார்வை ரட்சிக்கிறது, தொடர்ந்து பார்ப்பதனாலே அது நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானோர்களே, மிக அதிகமாக நாம் அவரையே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவ்வாறு நாம் செய்தாலும் நாம் பலவீனமான பாண்டங்களாகவே இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாம் வெறும் மண்பாண்டங்கள்தான். இன்றைக்கும் அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள் உடைந்து போன மண்பாண்டங்களின் பகுதிகளை தோண்டி எடுக்கிறார்கள். மண்பாண்டங்கள் உடைந்து போகக்கூடியவை. ஆனால் நாம் பெற்றிருப்பது என்ன? பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். பொக்கிஷம் என்றால் என்ன? அதுதான் மகிமை நிறைந்த சுவிசேஷம். நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டத்திலே மகிமை நிறைந்த நற்செய்தியை பெற்றவர்களாயிருக்கிறோம். எனவேதான் பவுல், நாங்கள் எங்களை பிரசங்கிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு நாங்கள் வேலையாட்களாக இருக்கிறோம் என்கிறார். சில வேளைகளிலே நாம் ஒரு பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராக அல்லது பிரசித்தி பெற்ற ஒரு கிறிஸ்தவராக இருக்க விரும்புகிறோம். எனவேதான் பலரை சாட்சி சொல்ல தூண்டுகிறோமா? சாட்சி நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே மகிமைப்படாமல் மனிதர்களுடைய நாமம் மகிமைப்படும் என்றால் அது பரிதாபமானது. நாம் வெறும் ஊழியர்கள்தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மண்பாண்டத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை ஒருவேளை கிதியோனின் காலங்களுக்கு கடந்து செல்லலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதிகாரத்திலே ஒருமுறை கிதியோன் 300 மனிதர்களோடு கூட மீதியானியர்களின் மேலே யுத்தம் செய்ய புறப்பட்டார். அந்த 300 பேரும் ஒரு கரத்திலே எக்காலத்தையும் ஒரு கரத்திலே தீவெட்டியையும் அதை மறைத்திருக்கும் ஒரு மண்பாட்டத்தையும் தான் வைத்திருந்தார்கள். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு வெளிச்சம் தெரியக்கூடாது என்பதற்காக அவ்வாறு மறைத்துக் கொண்டு சென்றார்கள். மீதியானியரின் மத்தியிலே அவர்கள் கடந்து சென்றபொழுது திடீரென்று மண்பாண்டத்தை உடைத்தார்கள். அந்த மண்பாண்டம் உடைக்கப்படாதவரை வெளிச்சம் வெளியே பிரகாசிக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்று அதுதான் நமக்கு தேவை. மண்பாண்டங்கள் உடைக்கப்பட ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலன் பவுலுக்கு கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும் என்றால் என்ன என்று தெரியும். பாத்திரம் நொறுக்கப்பட வேண்டும். ஆனால் நம்மிலே பலர் நொறுக்கப்படுவதற்கு மனமற்றவர்களாயிருக்கிறோம். ஒருவர் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டுமென்றால் ஒருவர் பாடுபட வேண்டியது இருக்கிறது. இந்த அநேகர் மறுபடியும் பிறக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்காக பாடுபட பலருக்கு விருப்பமில்லை. சாட்சி பகிர்வதை குறித்து இந்நாட்களிலே நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? புறப்பட்டு போய் ஒருவருடைய கதவை தட்டி அவர்களை சந்திப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. இவ்வாறு சொல்வதனாலே அதை நான் குறைவுபடுத்தும் அதை பேசவில்லை, அல்லது அதை நான் முக்கியமில்லை என்றும் கூறவில்லை. நான் கூறுவது, ஒரு மண்பாண்டமானது உடைக்கப்படவும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய சொந்த வழியும் தேவனுடைய வழியும் சேர்ந்து செல்லவே முடியாது. நாம் அவரையே பின் செல்ல விரும்புகிறோமா இல்லையா என்பதை குறித்து தீர்மானிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான தீர்மானத்திற்குள்ளே நாம் கடந்து வராதவரை நாம் உண்மையும் உத்தமமாக அவரை பின் செல்ல முடியாது. 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. இதன் பொருள் என்ன? எப்பக்கத்திலேயும் நெருக்கப்பட்டார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாதபடி தடை வந்தது. இருந்தாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வாய்ப்பு கிடைத்தது. கலக்கமடையும் பல சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் அவர் கர்த்தரை நோக்கி திரும்ப முடிந்தது. நாங்கள் கலக்கமடைந்தோம் என்று சொல்கிறார். எந்த வழி செல்வது என்று தெரியாமல் திகைத்த நேரம் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலேயும் தூயாவியானவர் அவரை தெளிவாக வழி நடத்தினார். 2 கொரிந்தியர் 4:9, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அவர் துன்பப்படுத்தப்பட்டார், எதிரிகளால் துன்பப்படுத்தப்பட்டார். ஆனாலும் அவர் கைவிடப்படவில்லை. அதாவது எதிரிகள் அவரை மேற்கொள்ளவில்லை. அவர் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுதும் பிலிப்பியருக்கு இவ்வாறு எழுத முடிந்தது. கவனியுங்கள், பிலிப்பியர் 1:12-13 வாசிக்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் தேவன் தன் பக்கமாக இருந்தார் என்று அவரால் கூற முடிந்தது. அடுத்ததாக, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்கிறார். எதிரியானவன் அவரை கீழே தள்ளினான். ஆனால் முழுமையாக அவரை அழிக்கவில்லை. கீழே தள்ளப்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் மடிந்து போகவில்லை. பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய காலத்தின் இறுதியிலே கூட, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று தான் கூறியிருக்கிறார். ஒருவேளை தோற்று போகக்கூடிய யுத்தத்திலே அவர் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும், அவர் பலவீனமானவராக இருந்தாலும் அவர் பலமுள்ளவராக இருக்கிறார். ரோம அதிகாரத்திற்கு எதிராக ஒருவேளை ஊனமுற்ற அல்லது பலவீனமான சுகவீனமான யூதனாய பவுல் எதிர்த்து நிற்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் ரோம அதிகாரத்தையே அசைக்கக்கூடிய ஒரு செய்தியை அவர் கொண்டு வந்தார். ரோம அதிகாரமே இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்திக்கு எதிராக இருக்க முடியவில்லை. இன்றைக்கும் நற்செய்தியானது அநேக அரியணைகளை கவிழ்க்கிறது. பவுல் பலவீனமானவர் போல தோன்றினாலும் திரும்ப திரும்ப கர்த்தர் அவரை விடுதலை செய்தார். இயற்கையாகவும் அற்புதமாகவும் தேவன் அவருக்கு துணை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஒருபொழுதும் தன்னுடைய ஊழியக்காரர்களை கைவிடுகிறதில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே பவுலப்போஸ்தலனைப் போல நெருக்கப்பட்டவர்களாக, துன்பப்படுத்தப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக உணர்கிறீர்களா? கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிடுகிறதில்லை. இன்றைக்கு நாம் பாவத்தோடு கூட ஒத்துப்போகும் ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். பொதுவாக மனிதர்களை நாம் எப்படி அளவிடுகிறோம்? எவ்வளவு பேர் புகழ் பெற்றவர்கள், எவ்வளவு நண்பர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை கொண்டு அளவிடுகிறோம். டாக்டர் பாப் ஷூலர் என்ற போதகர் சொல்லும்பொழுது, ஒரு மனிதனுடைய எதிரிகளை கொண்டே அந்த மனிதனை நான் அளவிடுவேன் என்று கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாம் அவரை நேசிப்போம் என்றால், அவரை பின்பற்றுவோம் என்றால், இந்த உலகம் நம்மையும் பகைக்கும் என்று கூறியிருக்கிறார். எனவேதான் பவுலப்போஸ்தலனுக்கு இருந்த எதிரிகள் சரியான எதிரிகளே. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை பின் சென்றால், அவருக்கு இருந்தது போன்ற பகைஞர்களே உங்களுக்கும் இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 4:10 பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஞாபகம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 15 படிக்கும் பொழுது 31 நான் அனுதனமும் சாகிறேன் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 8:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறார். மேலும் 1 கொரிந்தியர் 4:9 எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார் என்று வாசிக்கிறோம். எப்படி நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் பாடுபடுவதை குறித்து பயப்பட வேண்டாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால் ஒருவேளை பாடுபடுவீர்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பாடுகளிலே நீங்கள் பங்கு பெறுவது மிகப்பெரிய ஒரு சலாக்கியம். 2 கொரிந்தியர் 4:11 எப்படி எனில், சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். எப்பொழுது நாம் மிக பலவீனமானவர்களாக உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் மிகவும் பலவான்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:12-14 கவனியுங்கள், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராய் இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் மரணத்தை ஒரு முடிவு போல கருதி பேசவில்லை, அதையும் தாண்டி அவர் பார்க்கிறார். மரணம் என்பது அவர் வாழ்க்கையிலே அவர் கடந்து செல்லும் ஒரு அனுபவம் தான். அடுத்த அதிகாரத்திலே அவர் சொல்லும்பொழுது இரத்த சாட்சியாக மரிப்பதிலே தேவன் அருளும் ஆறுதலை குறித்து பேசப்போகிறார். கிறிஸ்துவுக்காக உங்களுடைய ஜீவனை நீங்கள் கொடுப்பதிலேயும் ஒரு ஆறுதல் இருக்கிறது. இங்கே அவர் கூறும்பொழுது ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவராக அவர் கூறுகிறார். உலகத்தின் காரியங்களுக்கு அவர் மரித்ததாகவும் ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனவேதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்புவார் என்று ஒரு நிச்சயமாய் தெளிவாய் குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்காக சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வரலாம். எப்பக்கத்திலேயும் நாம் நெருக்கப்படலாம். ஆனால் நீங்கள் ஒடுங்கி போக போகிறதில்லை. கலக்கமடையும் சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் நீங்கள் மன முறிவு அடைந்து போக போகிறதில்லை. துன்பப்படுத்தப்படலாம், ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் தள்ளப்படலாம், ஆனால் நீங்கள் மடிந்து போகப் போவதில்லை. ஆனால் ஒன்று, மகிமையான சுவிசேஷத்தை வாழ்க்கையிலே கொண்டவர்களாகவும் அந்த மகிமையான சுவிசேஷத்தை மனபாரத்தோடு மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் வாழ வேண்டும் என்பது பிரதானமானது. உங்களிலே நீங்கள் பலவீனமானவர்களாக தெரியலாம், ஆனால் கர்த்தரே உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். சுவிசேஷம் யாருக்காவது மறைபொருளாக இருக்கும் என்றால் அது கெட்டுப்போகிறவர்களுக்குத்தான் மறைபொருளாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவிசுவாசிகள் பிரகாசத்தை பார்க்க முடியாதபடி கண்களை குருடாக்கியிருக்கிறான். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதய கண்களையும் தூய ஆவியானவர் திறந்தருளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே லீதியாளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார் என்று வாசிக்கிறோம். மூடப்பட்டிருக்கிற கண்களையும் மூடப்பட்டிருக்கிற இருதயங்களையும் கர்த்தர் திறக்கும் பொழுது அவர்களும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் அனைவருடைய வாழ்க்கையிலே தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபிப்போமா. நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, சுவிசேஷத்தை பார்க்க முடியாதபடி கண்கள் மூடப்பட்டவர்களாக இருக்கிற அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பல மாதங்களாக பல வருடங்களாக கேட்டுக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய பாவத்தை குறித்த உணர்வற்றவர்களாக மனம் திரும்புதல் இல்லாமல் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும். உம் பக்கமாக மனம் திரும்ப நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். யார் யாருடைய இருதயங்களிலே வசனம் கடந்து செல்ல முடியாதபடி பிசாசானவன் மூடியிருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே நாங்கள் இதை திறக்கிறோம் ராஜா. அநேகருடைய சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை அவர்கள் இந்த நாட்களிலே எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி காத்துக்கொள்ளும். கலக்கமடையும் சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் மனம் முறிவடையாதபடி காத்துக்கொள்ளும். விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய ரட்சிப்பின் செய்தியை அவருடைய வாழ்க்கையிலே பெற்றிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே எப்பொழுதும் உடைய விசுவாசத்தின் ஆவியை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்களாக நித்திய வாழ்க்கை குறித்த நிச்சயமுள்ளவர்களாக வாழ நேரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. யோசுவா 1:5.